தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி அவருடைய அருளை பெற கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. நம்முடைய வாழ்வில் துயரங்களில், கவலைகளில், கண்ணீர்களில் நாம் மூழ்கி கிடக்கிறோம். நம் அனைவரையும் பார்த்து ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. எனவே நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துயரங்களையும் கவலைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கின்ற நம்பிக்கையில் நம்மையும் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து இறைவனுடைய அருள் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வழியிலும் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவேனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவாவு மக்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். கொரிந்தி நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் இறை வார்த்தைகள் 18:1-8 வரை உள்ள வார்த்தைகள். அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்திக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கிளைவு திதி பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்வராவதால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் திமேத்தியவும் மாசிதோனியாவில் இருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்து உரைத்தபோது அவர் தமது மேல் உடையிலுள்ள தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல, இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்து இஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூட்டத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியர்கள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 98, பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கருமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அமைத்துள்ளன. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகம் எங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டன. உலகம் எங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்து ஏத்துங்கள்.
உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 16-20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள் வாக்கு. துயரம் மகிழ்ச்சியாக மாறுமா? இறையேசுவில் பிரியமானவர்களே, காலம் மாறுகின்றது, நேரம் ஓடுகின்றது, இயற்கை வளங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவ வரிகள் நம் வாழ்வில் நீங்காத இடம் பிடித்துவிட்டன. ஆனால் துன்பம் மகிழ்ச்சியாக மாறுகின்றதா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அது மட்டும் மாறாத நிலையில், மாற்றம் காணாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியிலே கூறுகிறார், பாருங்கள், யோவான் நற்செய்தி 16:20, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். சீடர்களை விட்டு தான் புரிந்து போக வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இயேசு அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கின்றார். தங்களோடு இருந்தவர் பிரிந்து போக போகிறாரே என்று கலங்கி துயரத்தில் இருக்கிறார்கள் சீடர்கள். இந்நிலையில் இயேசு அவர்களோடு பேசுகிறார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இந்த வார்த்தைகள் சீடர்களின் வாழ்வில் நிறைவேறினவா அல்லது நம் வாழ்வில் நிறைவேறுமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, நாம் சீடர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் நிறைவேறினவா என்று சிந்தித்து பார்ப்போம். திருத்தூதர் பணிகள் 2:1-3 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு என்ன நடக்கிறது? பெந்தகோஸ்து நாளில் தூய ஆவியானவர் நெருப்பு வடிவில் சீடர்கள் மேல் இறங்கி வருகிறார். தூய ஆவியானவருடைய வல்லமையால் சீடர்கள் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். பேதுரு எழுந்து பேசுகிறார், கடவுளுடைய மீட்பின் வரலாற்றை பற்றி பேசுகிறார், கடவுளுடைய திட்டத்தை பற்றி பேசுகிறார். அவருடைய பேச்சை கேட்டு 3000 பேருக்கு மேலாக அவர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று திருத்தூதர் பணிகள் 2:41 வாசிக்க கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகள் 4:1 என்ன நடக்கிறது என்றால் பேதுருவும் யோவானும் கைது செய்யப்படுகிறார்கள். மகிழ்ச்சியின் தருணத்திலிருந்து அன்புக்குரியவர்களே துயரின் தருணத்திற்கு மாறுகிறார்கள். பயத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணத்திற்கு தங்களுடைய வாழ்வை அவர்கள் மாற்றுகிறார்கள். கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு கடவுளுடைய திட்டத்தை இந்த மனுளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இயேசு தங்களுக்கு கற்பித்த அந்த படிப்பினையை நாங்கள் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம். உலகுக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்று மகிழ்ச்சியிலே திளைத்து கொண்டிருந்தவர்களுடைய வாழ்வில் என்ன நடக்கிறது? கைது செய்யப்படுகிறார்கள். எதற்காக கைது செய்யப்படுகிறார்கள்? இயேசுவை பற்றி பேசியதால் கைது செய்யப்படுகிறார்கள். ஆக மகிழ்ச்சியின் தருணம் துயரின் தருணமாக மாறுகிறது, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக மாறுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் எந்த மனநிலையை பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தூதர் பணிகள் 5:41-42 வார இருக்கிறது பாருங்கள். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் என்று இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அந்த துன்பகரமான நிலை, பயமுறுத்தக்கூடிய சூழல் திருத்தூதர்களை ஒன்றும் செய்யவில்லை. அதை முன்னிட்டு அவர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்களே ஒழிய அதை முன்னிட்டு அவர்கள் கலங்கி தவிக்கவில்லை. தங்களுடைய பணியை அவர்கள் முடக்கவில்லை, முடுக்கி விடுகிறார்கள். தங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் தங்களின் துயரமான நாட்களை மகிழ்ச்சியான நாட்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்று காண்கின்றோம். இதைதான் திருப்பாடல்கள் 84:6 திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார் பாருங்கள். வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது என்று காண்கின்றோம். ஆக தங்களுக்கு வரக்கூடிய துன்பகரமான சூழ்நிலைகளை அவர்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையாக, மகிழ்ச்சிக்கு ஏதுவாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் பவுலடியாருடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய துன்பத்தை பற்றி நாம் காண்கின்றோம். யூதர்களால் பழித்துரைக்கப்படுகிறார் பவுலடியார். பிற இனத்தாருக்கு பணி செய்வதற்காக செல்கின்றார். தன்னுடைய பணியிலே மகிழ்ச்சி காண்கின்றார், நிறைவு அடைகின்றார். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன? கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னை பழித்துரைத்தால் என்ன? பிற இனத்தாருக்கு சென்று பணி செய்கிறேன், கடவுளுடைய திருவுளம் இதுவாக தான் இருக்கிறது என்று தனக்கு ஏற்பட்ட அந்த துன்ப நிலையை, மகிழ்ச்சிகரமான நிலையை தனக்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டு கடவுளுடைய பணிபுரிவதற்காக பவுலடியார் சொல்லுகிறார் என்று காண்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்களில் இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றன. எப்படி நிறைவேறின? இயேசுவில் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள், இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள், இயேசுவுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள். எனவேதான் அவர்களுடைய வாழ்வில் இயேசுவினுடைய வார்த்தைகள் நிறைவேறின. 2வதாக, நம்முடைய வாழ்வில் இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றனவா அல்லது நிறைவேறுமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். பல தருணத்தில் நம்முடைய பதில் எதுவாக இருக்கிறது என்றால் இல்லை என்பதுதான். ஏனென்றால் பிரச்சனைகள் ஏன் குறைவதில்லை என்று தான் நினைக்கின்றோமே ஒழிய, அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இயேசுவை நாம் பல தருணத்தில் தேடி வருவதில்லை. இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் என்று உலக காரியங்களை வைத்து நாம் அதை முயற்சி செய்கின்றோம், பல மனிதர்களுடைய உதவியை நாடுகின்றோம். தவறல்ல, ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடியவருமாய் இருக்கக்கூடியவர் யார்? நம்மை படைத்த கடவுள்தான் அன்புக்குரியவர்களே. ஆக நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளை நாம் பல தருணத்தில் மறந்து போகின்றோம். இந்த உலக காரியங்களை ஈடுபட்டு அது நமக்கு ஆறுதல் தரும், நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும் என்று நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை தவிர நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான மனிதர் வேறு ஒருவரும் இல்லை, கடவுள் வேறு ஒருவரும் இல்லை என்று நாம் நினைக்க வேண்டும். எப்படி நிறைவேறும் அன்புக்குரியவர்களே இந்த நிலை? நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய வார்த்தை எப்படி நிறைவேறும்? துன்பங்கள் கடவுள் கொடுக்கக்கூடிய அழைப்பு என்று நாம் நினைக்க வேண்டும். இப்படி உணர்ந்து வாழுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே நம்மில் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும். ஏனெனில் துன்பங்களில் நாம் மகிழ்ச்சியை காண்போம். அந்த துன்பத்திலே கடவுள் பேசுகிறார், தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார், அவரை நோக்கி வாழச் செய்கின்றார் என்கின்ற இந்த பின்புலத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பத்தை நம்மால் கடக்க முடியும். துன்பம் வேண்டாம் என்று நாம் ஜெபிக்க மாட்டோம். அந்த துன்பத்திலே பயணிப்பதற்கான ஆற்றலை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று தான் நினைத்து நம்முடைய வாழ்வை நாம் இயக்குவோம். திருப்பாடல்கள் 23:4 திருப்பாடல் ஆசிரியர் மிக அருமையாக சொல்லுகிறார், பாருங்கள். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிருக்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக அந்த சாவின் பள்ளத்தாக்கிலே கடவுளுடைய துணை எனக்கு இருக்கிறது, எனவே நான் கலங்கி தவிக்க மாட்டேன், என்னுடைய துன்பத்திலே நான் கடந்து செல்வேன். ஏனென்றால் அந்த துன்பத்தை கடக்க வைப்பது என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய ஆண்டவர் தான், என்னை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் தான், என்னை வழிநடத்தி மகிழ்ச்சியான பாதையிலே கடந்து வர செய்பவரும் அவர்தான் என்று நாம் நினைத்து நம்முடைய வாழ்வை இயக்கவும்வர்களே. எனவே அந்த பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தையாக மாறட்டும். நாமும், ஆண்டவரே என்னுடைய துன்பத்திலே நீர் பயணியும், என்னோடு வாரும், என்னுடைய துன்பத்திலே பயணித்து மகிழ்ச்சிக்கான வழியை நான் அடைவதற்கான ஆற்றலை எனக்கு தாரும், ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுவோம். திருத்தூதர்கள் செய்தார்கள், முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கான ஆற்றலை தாரும், இந்த துன்பத்திலே கடந்து வருவதற்கான ஆற்றலை தாரும், உமது நற்செய்தியை ஆர்வத்தோடு அறிவிப்பதற்கான வல்லமையை தாரும், தடைகளை கடந்து செல்வதற்கான வல்லமையை தாரும் என்று ஜெபித்தார்கள். ஆண்டவர் செய்தார், அவர்களோடு உடன் பயணித்தார், பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகளை நாம் காண்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் செய்வதற்கு காத்திருக்கிறார், நம்முடைய துன்ப பாதையை மாற்றுவதற்கு காத்திருக்கிறார். உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு காத்திருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் செவிமடுக்க தயாராக இருக்கின்றோமா? தயாராக இருக்கின்றோம் என்றால் நம்மை, நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய துன்பங்கள் என்ன, கவலைகள் என்ன, கண்ணீர்கள் என்ன என்பதை கடவுளிடத்தில் அர்ப்பணிப்போம். அவர் நம்முடைய பாதையை செம்மையாக்குவார், செழிப்பாக்குவார், மகிழ்ச்சியாக மாற்றுவார். இதை உணர்ந்தவர்களாக கடவுளுடைய உடனிருப்பை நாடி அவருடைய பாதையிலே பயணிப்பதற்கான வரத்தை இந்த வழியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.